வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட தேவனுடைய மகா பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்ம திருச்சபையினுடைய ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் செயல்பட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம எப்பொழுதும் கடந்து வரும் பொழுது அநேக ஒரு பயம் இருக்கும். எப்படி இந்த வருஷம் இருக்கும், இந்த வருஷம் கடந்த வருஷத்தை போல இருக்குமா, கடந்த வருஷத்துல அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள்லாம் நம்ம கடந்து வந்தோமே, இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம கடந்து வரோம். ஒரு பயம் நிறைந்ததாகவே வாழ்க்கை வந்து எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன பயம் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்துல ஏமாற்றங்கள், சில நேரத்துல தோல்விகள், இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்துல எப்படி இந்த வருஷத்தை நான் நடத்தி முன்னேறி செல்வது. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கைவிடப்பட்ட ஒரு நிலையில காணப்படுறோம். அநேக நேரங்கள்ல நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபியர், அநேக நேரங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படல, இல்லாட்டி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நிகழவில்லை. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம், ஒரு மேல் நோக்கி வரவே இல்லை. நம்மளை சுத்தியிலும் பார்த்தா, எங்க பார்த்தாலும், சுத்தியில எதை பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்குது. ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த உலகத்துல பயணிக்கிற ஒவ்வொரு மனிதனும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி மனிதன் இப்படி ஒரு பயத்தோடும் ஒரு நிராதரவற்ற ஒரு சூழ்நிலையிலும் கடந்து போகும் பொழுது நமக்கு ஒரு ஆறுதலான சில காரியங்கள் வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அநேக நேரங்கள்ல ஆறுதல், நம்மளுடைய தோல்விகள், இல்லாட்டி வீழ்ச்சி, பாவம், ஒரு பயம், இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இப்படி கடந்து போறப்ப நம்ம அநேக அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து சங்கீதங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். இப்ப சங்கீதங்கள் தான் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி மனிதர்கள் விரும்பி வாசிக்கக்கூடியது வந்து சங்கீதம் தான். ஒரு பயம் வந்துச்சுன்னா, வியாதி வந்துருச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லாட்டி பாபத்துல விழுந்துட்டோம்னா, மகிழ்ச்சி இல்லாமல்னா, தனிமையா இருந்தோம்னா, அந்த கண்ணீரோட எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சங்கீதங்கள் தான். இந்த சங்கீதங்கள் வந்து நம்முடைய அநேக நேரங்களில் நம்மளை மிகவும் ஆறுதல் படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்க இருக்க சங்கீதம் வந்து 121வது சங்கீதம். எல்லாரும் பைபிள் கட்டாயமா எடுத்து கையில பாருங்க, சங்கீதம் 121 கையில எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சங்கீதம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அச்சம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சோர்வுற்று காணப்படும் பொழுது, தனிமையாயிருக்கும் பொழுது, வியாதியில இருக்கும் பொழுது, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இது இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. இந்த சங்கீதம் எப்படி எழுதப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இவங்க வந்து சிறையிருப்பில் இருந்து அவங்க திரும்பி வர்றப்ப இந்த சங்கீதம் பாடப்பட்டது, இது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கறத தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக இந்த சங்கீதம் பாடப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எக்ஸைல், அதாவது அந்த சிறையிருப்புல இருந்து திரும்பி வர்றது, இவங்க பாலஸ்தீனாவுக்கு வரணும், வரும்பொழுது அந்த பாலஸ்தீனாவுக்கு அவங்களுக்கு நடந்து வரும்பொழுதெல்லாம் மிகவும் பெரிய ஆபத்து, இக்கட்டு, அதாவது மிருகங்கள், கால சூழ்நிலைகள், எதிரிகள், இதெல்லாம் அநேகம் இருக்கும். அப்ப இவங்க பயணம் பண்ணி வர்றப்ப இவங்க அநேக பொருட்களோடு வருவாங்க. இப்படி வரும்பொழுது அநேக ஆபத்துகள், பிரச்சனைகள் மத்தியில இவர்களால், இந்த ஒரு பயம் நிறைந்த இவர்களால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த பரிசுத்த ஆவியான கடவுள் ஒரு பயம் நிறைந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு துக்கத்துல இருக்கிறவனுக்கு, கட்டி ஒரு வியாதியில இருக்கிறவனுக்கு, தனிமையா இருக்கிறவனுக்கு உற்சாகப்படுத்தி பாடப்பட்ட இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிச்சு நம்ம சிந்திப்போம். நான் ஆரம்பிக்கிறேன், எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். முதலாவது இந்த சங்கீதத்தை சேர்ந்து வாசிங்க. கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஆறுதல் கொடுக்கிறவர், அவர் எப்படிப்பட்டவர், எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவர் நம்மளை பாதுகாக்கிறார், இது கடவுளுடைய வார்த்தை. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறப்ப நான் உன் கூட இருக்கிறேங்கிறாரு. உன் வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்றியே, அந்த சூழ்நிலை நான் உன் கூட இருக்கிறேங்கிறாரு. பயம் நிறைஞ்சிருக்கேங்கிறியே நம்ம கூட இருக்கிறேங்கிறாரு. வியாதியில இருக்கிறேங்கிறியே நம்ம கூட, வியாதிக்காக அநேக நேரங்களில் நம்ம ஐயோ அநேக நேரங்கள் நம்ம இப்படி பிரசங்கிக்கிறது கிடையாது. இருந்த பொழுதும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வியாதியில இருந்து சுகம் தர மாட்டாருங்கிறத நம்ம வந்து ஒரு பொழுதும் நம்ம நம்புறது கிடையாது. ஆண்டவர் சுகம் தருகின்றார். உன்னுடைய வியாதி உன்னுடைய படுக்கையை உன்னுடைய மரண படுக்கையை மாற்றி போடுவார்னு என்ன சொல்றது. அப்ப கடவுள் எவ்வளவு பெரிய ஆறுதல் சரீர சுகவீனத்துல, மன ரீதியான சுகவீனத்துல, சுற்றி இருக்கிற பகைவர்கள் மத்தியில, இது எல்லாற்றிலிருந்து உனக்கு விடுதலை தருகின்ற ஒரு மாபெரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அவர் எப்படி உன்னை ஆறுதல் படுத்துகிறார், எப்படி உன் கூட இருக்கிறார் அப்படிங்கறதுதான் சொல்றதா இந்த சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம் இதுக்காக கடந்து செல்லலாம். 121வது சங்கம் சட்டமா வாசிக்கலாம். இது உங்க நீங்க உங்களை சிறப்படுத்தக்கூடியது, உங்களை பலப்படுத்தக்கூடியது, உன் பிரச்சனை இருக்கிறப்ப நீ கூப்பிடக்கூடியது. சின்ன வயசுலயே நம்ம இதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிடுவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம். அப்ப ஆக அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் 121 முதலாவது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க, வானத்தையும் பூமியும் உண்டு ஆக்கியன கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கத்தர் உன்னை காக்கிறவர், கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் இலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இதுக்கு மேல என்ன ஒரு கான்பிடன்ஸ் வேணும்? இதுக்கு மேல உனக்கு என்ன உன் வாழ்க்கையில என்ன? இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் அப்படிங்க. என்ன பெரிய ஆசீர்வாதம் இது! அநேக நேரங்கள் நம்ம புரிஞ்சாதான் இந்த உலகத்துல நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம பயணிக்கவே முடியும். இந்த வாழ்க்கையை நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா அநேக நேரங்கள்ல தான் சொல்றேன், திரும்ப திரும்ப பார்க்கக்கூடியது வந்து பயம், அச்சம், இதெல்லாம் தொடர்ச்சியா இது வந்து இட்ஸ் லைக் அ வேவ். இந்த அலை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் அலை வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கும். இப்ப குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு சுகமீனமா போகும். டாக்டர்கிட்ட போறோம், அங்க போனா மருந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது, சரி சுகமாயி வந்துடுறோம், திருப்பி சரியாயிருமான்னு பார்த்தா திருப்பி சரியாக மாட்டேங்குது, திருப்பி போறோம், திருப்பி போனா திருப்பி இன்னொரு போறோம். அதுபடி வளர்ந்து வர்ற வரைக்கும் வீட்டுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு போராட்டம். அப்படியே உங்க பிள்ளைய வளர்க்கிற காட்டி அழுது 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 பயந்து பயந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, கொடுக்கறதெல்லாம் பார்த்து 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 கொடுத்து ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அது கடத்தி கொண்டு வர்றாங்க. அப்படி கடத்தி கொண்டு வர்றப்ப வாலிப பிராயம், வாலிப பிராயத்துல பாத்தீங்கன்னா இன்னும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பிள்ளை படிக்க மாட்டேதுங்கிறான், பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டேதுங்கிறான், பிள்ளைக்கு மேக்ஸ் பிடிக்க மாட்டேதுங்கிறான், அவனுக்கு சயின்ஸ் பிடிக்க மாட்டேதுங்கிறான், அவனுக்கு தமிழ் பிடிக்க மாட்டேதுங்கிறான், டீச்சரை பிடிக்க மாட்டேதுங்கிறான், வாதியாரை பிடிக்க மாட்டேதுங்கிறான். அப்போ போனால் வெளியில் யாராவது பிள்ளைங்க இங்கே அனுப்புறப்ப ஏதாவது பசங்க ஏதாவது செஞ்சுருவாங்களோன்னு பார்க்கறான். இல்லாட்டி பிள்ளைங்க ஏதாவது செஞ்சிருமோ, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துருமோ, மேபி அவன் பிள்ளையை அனுப்பிட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒரே பயம், தூர இடத்துல உட்காந்துட்டு என்ன நடக்குமோ, வெளியூரில் இருக்குதா பிள்ளை என்ன நடக்குமோ, ஏதாவது ஆச்சுன்னா ஏதாவது நடந்துருச்சுன்னா இவனுக்கு தூக்கமே வராது, அங்க அனுப்பிச்சு விட்டுட்டு தூக்கமே வராது. இப்படிதான் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு போன் வரல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஒரு நாள் போன் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, போன் உடஞ்சிருச்சு, ஒரு போன் பண்ணல அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்க விடுக்கலாம், அப்படியே திக்கு 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 திக்குன்னு ஒரே உண்மை. இப்ப அடுத்த ஸ்டேஜ் காலேஜுக்கு போறா, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்குமா, என்னென்ன வேலை எல்லாம் இருக்குமா, வேலை இந்த உலகத்துல இருக்குமா, கிடைக்குமா தெரியல, எங்க வேலை கிடைச்சா எப்படிப்பட்ட வேலை, எந்த ஊர்ல வேலை, இவன் போய் உலகா காசு சேர்ப்பானா, என்னங்க குறைச்ச சம்பளமா இருக்கு, நிறைய சம்பளமா இருந்தா. அடுத்தது கல்யாணம், கல்யாணம் வந்துச்சுன்னா ஐயோ இந்த பிள்ளை எப்படி வரப்போறாளோ, வர்றவன் நல்லவளா வர்றாளோ கெட்டவளா வர்றாளோ, இல்லாட்டி நல்லவங்களா வர்றானோ கெட்டவனா வர்றானோ, அவங்க அப்பா அம்மா யார், இவங்கெல்லாம் கவலை, அவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் கவலை, ஐயோ இது எப்படி நடக்கும், இதெல்லாம் அப்படியே சுத்தி. அடுத்தது வியாதி, திருப்பி வயதானதுல பாத்தீங்கன்னா வியாதியும் வருத்தமும் சஞ்சலமும், அது இல்லாம பாவ போராட்டம், பாவத்துல விழுந்துருவான், இந்த மாதிரி அநேக ஒரு சூழல். முதுமை, இன்னொரு பக்கம் முதுமை, வயதான நாட்கள் வந்து ரொம்ப கொடூரமான நாட்கள், வயசான நாட்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அநேகர் வந்து, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நடக்க முடியலங்க, மூட்டு வலிக்குது, டெய்லி மாத்திரை, சாப்பிட முடியல, சாப்பிட்டா சரிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, ராத்திரெல்லாம் முழிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, முழிச்சிட்டு இருக்கப்ப தேவையில்லாதனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, நான் வியாதியா இருந்தா என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனை, இதெல்லாம் வாழ்க்கை, இதுதான் சுற்றி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு உலகம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதெல்லாம் இதுல இருந்தெல்லாம் நான் எப்படி தப்பிக்கிறது, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இதுக்குதான் சங்கீதக்காரன் சொல்றான். இந்த வாழ்க்கை பயணத்தை குறிச்சு சொல்லும் பொழுது அந்த சங்கீதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை! எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை யாரு பண்ணுவா? எனக்கு யார் சாதகமா இருப்பா? யார் என்னை பாதுகாத்துக் கொள்வா? யார் எனக்கு ஒரு விடுதலை தருவா? இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் நிறைந்த என்னுடைய பயண வாழ்க்கையில எனக்கு யார் இருக்கிறா, யார் கூட இருக்கிறா? அப்ப அந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது, அந்த சங்கீதத்தை பாடினவன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கீழே பார்க்கல, மேல பார்க்கலாம். அந்த தேவாலயம் கட்டப்பட்ட இடம் பார்க்கும் பொழுது, சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டுனதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மலை மேல கட்டலாம், உயர்ந்த மலை மேல கட்டலாம். அந்த மலை மேல கட்டினப்ப அப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மலையை நோக்கி பார்க்கிறாங்க, எருசலேமை நோக்கி பார்க்கும்படியாக. நீங்க எல்லாரும் கூட என்னோடு கூட ரெண்டு நாளாகமத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்துங்க. ரெண்டு நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 6 அதிகாரத்துக்கு வாங்க. ரெண்டு நாளாகமும் 6 அதிகாரத்துக்கு வாங்க. ரெண்டு நாளாகமும் 6 அதிகாரம் 28 வசனம். சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டுறான். சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டி முடிச்சிட்டு அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, அந்த வசனத்தை முன்னாலே நிறைய வாசிக்க வேண்டிய அந்த பகுதி, ஆனா நான் 28 வசனத்துல பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாரு, 27, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் ஒரு ஜனங்களுமாகி இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்திலே மழையை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும், கொள்ளை நோய் உண்டாயிருக்கிற போதும், வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாயிருக்கிற போதும், அவருடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதியாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும், இந்த மனுஷன் ஆனாலும் இஸ்ரவேலனாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதியையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழியில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. அவன் கேட்கறதெல்லாம் குடுகசாமி, வியாதியா இருந்தா, வருத்தத்துல இருந்தா, பஞ்சத்துல இருந்தா, பசியில இருந்தா, வியாதியில இருந்தா, ஆண்டவரே அங்க சாலமோன் தேவாலயத்தை கட்டுன உடனே அவன் சொன்னது, எங்க இருந்தெல்லாம் கூப்பிடறானோ அவனை நோக்கி, இந்த தேவாலயத்தை நோக்கி எங்க இருந்தெல்லாம் அவனை நோக்கி கூப்பிடறானோ அவனுடைய ஜபத்தை கேளு. அன்னைக்கு இருந்தது எருசலேம் தேவாலயம், அன்னைக்கு கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறது திருச்சபை. ஏன் திருச்சபைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, இது கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், போதிக்கக்கூடிய இடம், விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடம், உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடம், உன்னை பலப்படுத்துகிற இடம், உன்னை ஸ்திரப்படுத்துகிற ஒரு இடம், உனக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம், தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சபை. ஏன் சாலமோன் கட்டிட்டு ஏன் தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணும்பொழுது, ஏன் தானியேல் அங்கிருந்துகிட்டு கிழக்கு பக்கமா நோக்கி தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணலாம்? ஏன்னா அவன் கட்டின ஆலயம், அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு, அந்த இடத்துல தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, இந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா அநேக நேரங்களை நீ உதாசீனப்படுத்துறீங்க. ரொம்ப மன வருத்தமான ஒரு காரியம், மடிவான ஒரு காரியம். நேரத்துக்கு வராதது, இங்க உட்காந்து பாட்டு பாடாதது, ஜெபிக்காதது, ஒருநிலைப்படாதது, இதெல்லாம் கடவுளை துக்கப்படுத்தக்கூடிய காரியம். ஏன் தெரியுமா? அந்த உணர்வு இல்லை. ஏன் உனக்கு அந்த உணர்வு இல்லை? இங்க வந்துட்டு அப்படி வேடிக்கை பாக்குறது இல்லையா? தேவ சமூகம், தேவ பிரசன்னத்தை நீ உட்கார்ந்து இருக்க, தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல இருக்கிறார், உன்னுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக உட்கார்ந்து இருக்கிறார், உன்னுடைய மனவேதனையை கேட்கும்படியாக உட்கார்ந்து இருக்கிறார், உனக்கு மனவேதனையிலிருந்து உன்னுடைய வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை தரும்படியாக. இதேதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தப்ப ஜபாலயத்துக்குள்ளதான் அவர் போறாரு. ஜபாலயத்துல இருந்து அவ்வளவு பேரையும் பார்த்து சுகமாக்குனாரு. ஏன் சுகமாக்குனாரு? அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இங்க வந்திருக்கலாம், அவனுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. ஐயோ, நீர்க்கோவை உள்ள மனுஷன், சூமின கை உடைய ஒரு மனுஷன், ஐயோ இவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானே, நீ சுகமாக அப்படிங்கிற அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீ என்னை நம்பி வந்திருக்கிற, நான் உன்னை கைவிட மாட்டேன் சொல்றாரு. எப்படி அற்புதமான ஒரு விஷயம். அதனாலதான் திருச்சபையை என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. திருச்சபைக்கு போகாம ஒரு சிந்தனை கூட மனசுக்குள்ள வரக்கூடாது. வருஷத்தினுடைய முதல் நாட்கள்ல ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நீ ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு காரியம். 38 வருஷமா பூனியா இருந்தவர் திருச்சபையில காணப்பட்டார். 38 வருஷமா அவ காத்து இருக்கிறா, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் சொல்லி. 38 வருஷமா அவளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகல. 38 வருஷமா ஜபித்துக் கொண்டே இருந்தாள். அன்னால் தேவாலயத்துல போய் தான் ஜபிக்கிறா. கண்ணீரோட துக்கத்தோட அவ ஜபம் கேட்கப்பட்டது. 38 வருஷமா அந்த வியாதியோட வந்து அந்த பூனியா இருந்தவ சுகமாக்கப்படுகின்றாள். கடவுள் சுகமாக்குகிறார். ஜபம் கேட்கப்படக்கூடிய ஒரு இடம் திருச்சபை. தேவ பிரசன்ன தனி கடையர்கள் நம்ம உணர்வு கிடையாது. கடவுள் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு கிடையாது. ரொம்ப கேஷுவல், ரொம்ப கேஷுவல். எந்திரிச்சு குடுக்க ஓடிடுறது, தண்ணி குடிக்க போறது, ஒரு ஃபியர் ஆஃப் காட் இல்லை. நான் சொல்றேன், அழகா சொல்றான். அந்த இடத்துல அவனுடைய உச்சக்கட்ட பயம். அவங்க பயணிச்சு வராங்க. அவங்க பயணிச்சு வர்றப்ப அவங்களுடைய பயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப அவன் சொல்றான், எங்களுடைய பயத்துல நாங்க உண்மை நோக்கி கூப்பிடுறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யாரை பார்த்து கண்களை ஏறெடுக்கலாம் சொல்றாரு. 2வது வசனத்துல சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வருது? எங்கிருந்து வருதான் சொல்றாரு? எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து மட்டுமே. இப்ப வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து. உபாகமத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கணும். உபாகமம் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 10வது அதிகாரம் உபாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. உபாகமம் 10:14 பக்கம் 237, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். என்னமா? வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். யாரது நேரத்தில் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். நெகேமியாவினுடைய புஸ்தகத்துக்கு வாங்க. நெகேமியா 9வது அதிகாரத்துக்கு வாங்க. நெகேமியா 9வது அதிகாரத்துக்கு வாங்க. 6வது வசனத்துல பாருங்க. நெகேமியா 9:6, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகிறது. வான பூமி கடவுள் படைச்சார் சொல்லியிருக்காங்க. இங்க சொல்றாரு, வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் என்ன செய்தாரா? நீர் காப்பாற்றுகிறீர். ஆகவே நாம் பணிந்து கொள்ள வேண்டும் சொல்றார் பாருங்க. வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகின்றது. எவ்வளவு சொல்றா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 40வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயாவினுடைய புஸ்தகம் 40வது அதிகாரத்துக்கு வாங்க. 40:26 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை திட்டலக்கமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகாவல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அவருடைய மகாவல்லமை சொல்லப்படுகிற பதம் மகாவல்லமை, மகாவல்லமை, மகாபலம். இப்ப சொல்றாரு அந்த தாவீது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது? சாதாரணமான மனுஷனிடத்திலிருந்து இல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் அனைத்தையும் பாதுகாக்கிறவர், எல்லாத்தையும் பாதுகாக்கிறாரு. படைச்சதெல்லாம் அப்படியே விடல, படைச்ச ஒவ்வொன்றையும் கடவுள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு அநேக நேரங்கள் நம்மளுக்கு என்ன தெரியல, நான் படைப்புங்கிறதே தெரியல, நான் படைப்புங்கிறது தெரியல, என்னை படைத்த கடவுள், என்னை யாருமே என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கேன், எனக்கு யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை படைத்த கடவுள் நினைத்தா மாத்திரம்தான் நான் இந்த உலகத்துல நான் சுபிக்ஷமா இருக்க முடியும். என்னை படைச்ச கடவுள் நினைச்சாதான் நான் இந்த உலகத்துல சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அநேக நேரங்கள்ல மனித பெருமைகளினாலும் மனித மேன்மைகளினாலும் மனுஷனை உயர்த்துறோம், மனுஷனுடைய புகழ் பாடுறோம், மனுஷனை துதி செய்யறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அரசியல் மேடைகள் இல்லாட்டி எல்லா உலக பிரகாரமான கூடுகைகள்லாம் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா மனுஷனை பெருமைப்படுத்தியே பேசிட்டு இருப்பான். ஐயா இவர் செஞ்சாரு, ஐயா இது கொடுத்தாரு, ஐயாவும் அப்படி செஞ்சாங்க, அவர் பக்கத்துல போய் நின்னுக்கிறது, அடையாளப்படுத்தக்கூடியதெல்லாம் மனுஷன் மனுஷன் மனுஷன். நம்ம யார் அடையாளப்படுத்தணும் சொல்றாரு, இந்த இடத்துல சொல்றாரு, என் வாழ்க்கையில என்னுடைய பிரச்சனையில நான் யார பாக்கணும்னா அந்த இடத்துல அந்த சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம், எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் கூட இருக்கிறார். அவர் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். அவருக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அவர் அற்புதமான ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன் காதை தள்ளாட போட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சொல்றாரு உன் உதவியினுடைய நம்பிக்கை, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உனக்கு உதவி செய்யறதுக்கு. உன் பிரச்சனை எல்லாம் அவனுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உனக்கு உதவி செய்யற ஒருத்தர் இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைச்சவர். அவர் சொல்றாரு உன் கால் தள்ளாடும் பொழுது, உன் கால் இடரும் பொழுது, அவர் சொல்றாரு உன் காலை தள்ளாட ஓட்டார். அடுத்தது சொல்லுது உன்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீ பாவத்துல தள்ளாடும் பொழுது, அதனால ஏமாற்றம் அடையும் பொழுது, நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையினுடைய வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? அவர் நான் உன்னோடு இருக்கிறேங்கிறார். நீ தள்ளாடுறப்ப, அசைஞ்சு போறப்ப, விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, விழுந்து போன ஒரு சூழ்நிலையிலும் கூட சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 20 அதிகாரத்துல 28 அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் பூமியின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட சகல நாட்களிலும் நான் இருக்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 31 வசனம் சொல்லுது, இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ், தேவன் நமது பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? இதெல்லாம் நம்பிக்கைங்க, இதெல்லாம் நம்பிக்கை. தள்ளாடுறப்ப, சோர்ந்து போறப்ப, விழுந்து போறப்ப உனக்கு நம்பிக்கை இல்லை தெரியுமா? நான் அவன் கூட இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன். உன்னை காக்கிறவர் உறங்கார், கர்த்தர் உன்னை காக்கிறார். சுப்ரபாதம் பாடுவாங்க, கவனிச்சிருங்களா? சுப்ரபாதம் சொல்லி ஒன்று பாடுவாங்க, அது தூங்கிட்டு இருக்க கடவுளை எழுப்புறது, அது பேரா சுப்ரபாதம், புரியுதா? சுப்ரபாதம். இங்க வேதம் சொல்லுது உன்னை காக்கிறவர் உறங்கார், அவர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எப்பொழுது இருக்கிறார் ஆண்டவர்? அவர் இல்லாத ஒரு நேரம்ங்கிறது உன் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன்னை காண்கிறார், காக்கிறார், கவனிக்கிறார், பாதுகாக்கிறார். சங்கீத 40 பார்க்கும் பொழுது, சங்கீத 40 முதல் 2 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. 40:1 சொல்றது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். உளையான சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை எங்க வச்சாராம், கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். என் காலு தள்ளாடுறப்ப என்னை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர், வாழ்க்கையில மறந்துடாத, உன்னை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மனுஷன் இல்ல, மனுஷன் இல்ல, கடவுள் உன்னை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர், கடவுள் உன்னை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர். 17 வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, 40:17 பார்க்கும் பொழுது சொல்றாரு, நான் சிறுமையும் எளியும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல வார்த்தை எல்லாம் வாழ்க்கையில கிடையாது. யாரு நினைச்சுட்டே இருக்கிறா, நான் உன நினைச்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறாரு. சி என்ன ஒரு பிளஸ்டிங் பாருங்க, வருஷத்தினுடைய ஆரம்பத்துல என்ன விதமான ஒரு ஆசீர்வாதம், நான் உன நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இங்க யாருங்க சொல்லுவா, யா புருஷனும் சொல்ல மாட்டான், மனைவி சொல்ல மாட்டான், பிள்ளையும் சொல்லாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவாகவே இருக்கிறேங்கிறார், உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறார். எங்க போகணும், உனக்கு ஒத்தாசைக்கு உனக்கு பிரச்சனை வரப்பலாம், எங்க போகணும் நல்லா தெரிஞ்சுங்க. கடவுளிடத்துல போ, மனுஷனை நம்பாத, யாரையும் நம்பாத, அப்பாவை நம்பாத, அம்மாவை நம்பாத, டாக்டரை நம்பாத, உன் பிரச்சனையை தீர்க்கிறவங்கிறவரை நம்பாத, கடவுளிடத்துல போ, முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணு, என்னிடத்துல வராத, என்கிட்டயும் வந்துடாத. நானும் இல்ல, நமக்கு நம்மளை படைச்ச கடவுள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஐயோ நீ தூங்கி போலாம், நீ சோர்ந்து போலாம் அப்படின்றாரு. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, நல்லா தூங்கு, டேக் ரெஸ்ட், நான் பாத்துக்கிறேன். தூங்குற நேரத்தில் உனக்கு வர ஆபத்தை நான் பாத்துக்கிறேன், தூங்குற நேரத்தில் வர ஆபத்தை நான் பாத்துக்கிறேன். சின்ன பையனா இருக்கப்ப வீட்டுல படுத்துறேன், எங்க வீடு மண் வீடு புதுசா கட்டினது, நான் அண்ணனும் படுத்துருக்குறோம், மழை பெஞ்ச நேரம் படுத்துருக்குறோம், நல்ல நல்ல ஒரு 12-13 அடி சவுரு, தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க, அப்படி சரிஞ்சிச்சு, அப்படி அப்படியே சரிஞ்சிச்சு. ஒட்டிதான் படுத்துருக்கோம், சவுத்து ஒட்டி படுத்துருக்கோம், என்ன என்ன இருக்கு எனக்கு, ஒட்டி படுத்துருக்கோம், அப்படியே சவுர் அப்படியே சரிஞ்சிச்சு. இப்படி விழுந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கல, நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு இல்ல, தூங்குறப்ப என்னை காக்கிறார், உன்னை காக்கிறார், உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார், உன் நினைவாகவே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷத்துல 16 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 16 13 என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, 16-13 சத்திய ஆவியாகியவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சத்திய ஆவியாகியவர் அப்படிங்கிறப்ப அங்க அங்க பயன்படுத்தக்கூடிய படம் யாருக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பதம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பாராக்ளிட்டோஸ் அப்படின்னு சொல்லி, பாராக்ளிட்டோஸ் அப்படின்னு சொன்னா கம்ஃபோர்ட்டர் அப்படின்னு அர்த்தம். கம்ஃபோர்ட்டர் அப்படிங்கிறப்ப உனக்கு உதவி செய்யும்படி எப்பொழுதும் உன் கூடவே இருப்பவர், நல்லா புரிஞ்சுக்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறப்ப பாராக்ளிட்டோஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிரீக்ல. கம்ஃபோர்டர் அப்படின்னு அர்த்தம் ஆறுதல் அளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு ஆறுதல், உன் வாழ்க்கையில நினைக்கிற நேரங்கள் நம்மளுக்கு பிபி வந்து கவனிச்சிருக்கீங்களா, டென்ஷன் ஆயிடுறோம் பாத்தீங்களா, கோவப்பட்டுறோம் பாத்தீங்களா, பயந்துடுறோம் பாத்தீங்களா, கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துருது பாத்தீங்களா, என்ன நினைவு இல்லை தெரியுமா, என் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நினைவு இல்லை, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நினைவு இல்லை. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேங்கிற, நான் தூங்குறது இல்ல, நான் என்ன செய்யறேன், உன் கூடையே நான் வர்றேன், உன் கூட இருப்பவர், உன் வாழ்வில் உன்னோடு கூட பயணிக்கின்றவர் ஆண்டவர், உன் கூடவே இருக்கிறாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரு கூட இருக்கிறார், ஒவ்வொரு நபருடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு வாழ்விலும் உன் கூட இருக்கிற ஆண்டவர். வருஷத்தை ஆரம்பிக்கிறோம், இப்ப இந்த சிந்தனை உனக்குள்ள இருக்கணும், என் கூட இருக்கிறார் என்னுடைய ஆண்டவர், நான் அச்சம் இல்லாம நான் வாழலாம், நான் பயம் இல்லாம வாழலாம், என் வாழ்க்கையில என் கூட இருக்கிற ஆண்டவர். மத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நாங்கள் அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவோம். திரித்துவ கடவுளை நோடு கூட இருக்கிறார் விசுவாசியுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு அனைத்து அதை போதிக்கிறது கிடையாது, கடவுளை கூப்பிடுறது இல்ல, ஹி இஸ் வித் யூ, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பதாங்க அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், பயம் இல்லாம இருக்கும், திகில் இல்லாம இருக்கும். அதனாலதாங்க ஜான் பனியன் சிறைச்சாலையில் உட்கார்ந்து 14 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப எந்த விதமான திகிலும் கஷ்டமும் பயமும் இல்லாம உட்கார்ந்தவர் அந்த வேதத்தை தியானிச்சு ஒரு 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 புஸ்தகத்தை, மோட்ச பயணம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது தேவ கிருபை அவர் வாழ்க்கையில. அந்த சிறைச்சாலையை குறிச்சு எல்லாம் பயம் இல்லை, ஐயோ நான் தனிமைப்படுத்தப்பட்ட, என்னுடைய மனைவி இல்லை, என்னுடைய பிள்ளை இல்லை, ஐயோ அவங்க எப்படி சாப்பிடுறாங்க, அவங்க என்ன அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதை பத்திலாம் அவங்க கவலை கிடையாது. ஹட்சன் டெய்லர் தனது வாழ்க்கையில ஊழியத்துல தன்னந்தனியாகவே எத்தனையோ ஆண்டு காலமாக சீனாக்குள்ள பிரவேசித்தார் தனிமையில. எத்தனையோ மிஷினரிகள், ஏமி கார்மைகள் தன்னந்தனிமையாக இந்த உலக இந்திய தேசத்துக்குள்ள வந்தார். அது அவங்க ராக்லண்டைக்கு தனியாகவே வந்தார், அங்க சீகன் பால்க்கு தனியாக வந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கையில் யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் உனக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த திருச்சபையில உனக்கு இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம், எனக்கு ஒத்தாசைகளும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் கூடவே இருக்கிறார் அந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய காரியம், திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பெரிய நம் சகல நாட்களில் நானோடு கூட இருக்கிறேன். அப்ப நீ என்ன செய்யணும், உன் வாழ்க்கையில பயம் ஏற்படுறப்ப, உன் வாழ்க்கையில திகில் இருக்கிறப்ப, உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறப்ப, உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இந்த சங்கீதம் கற்றுத்தரக்கூடியது காரியம், அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு, அவரிடத்துல கதறு, அவரிடத்துல அழு, அவரிடத்துல போய் உன்னுடைய பாரத்தை சொல்லு, கத்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஓட்டார் என்று வசனம் சொல்லுகின்றது. அது கர்த்தருடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அற்புதமான ஒரு விஷயம். இதுக்கு மேல இல்லங்க, இதுக்கெல்லாம் இல்ல. அநேக இடங்களில் தள்ளாடிடுவோம், இடறிடுவோம், தூங்கிடுவோம். தேவன் அப்படி கிடையாது. அவர் எப்பொழுதும் விழித்து இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் சோர்ந்து போவதில்லை. நீ ஏசாயால 40 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லும். 40 அதிகாரத்துல கடைசியில 28 வசனத்துல பாருங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, அறியாயோ கேட்கிறார். தெரியுமா, சோர்ந்து போவது கிடையாது. நீ இதை கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பலன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட கேள, உன்னை பலப்படுத்துகிறார். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம், என்ன அற்புதமான ஒரு காரியம். உன்னை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போக மாட்டார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு விஷயம். 5-6 வசனங்களில் மறுபடியும் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். போராடுகிற மனுஷனுக்கு, போராடிட்டு இருக்கிறவனுக்கு, ஒரு பயணத்துல அந்த பயணிக்கிற அந்த அந்த சங்கீதத்துல பார்க்கும் பொழுது, அந்த பயணிக்கிறவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாக பயணிக்கிறார்கள். அவன் எப்படி பயணிக்கிறான், ஒரு பயத்தோட. ஆனா ஒரு போர் வீரனா என்ன நினைக்கிறான், ஆண்டவர் என்னை காப்பாற்றணும், ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, நான் ஜாக்கிரதையா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஹி ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் ஆல் யுவர் எனிமீஸ். அவர் சொல்றாரு, உன் வலது பக்கத்துல, வலது கை இடது கை இருக்கு, ரைட் ஹேண்ட்ல வந்து சோல் பிடிச்சிருப்போம், ஷீல்டு லெப்ட் ஹேண்ட்ல வச்சிருப்போம் தேக்கிறதுக்கு, வெட்டத்துக்கு. அவர் சொல்றாரு, கர்த்தர் உன் வலது பக்கத்துல உனக்கு நல்லலா இருக்கிறார் அப்படிங்கிறார். வலது பக்கத்துல நான் உனக்கு நல்லலா இருக்கிறேன். என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை கொடுக்கிறாராண்ட ஒரு வாழ்க்கை. பயந்து போயிருக்கிற, திகழடைஞ்சிருக்கிற, பயப்படாத சொல்றாரு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அயமிவா தாட் அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். உனக்கு எதிர்ப்பு உண்டு இந்த உலகத்துல, நீ வாழ்றப்போ உனக்கு எதிர்ப்பு உண்டு, நல்ல மனசுல வச்சுக்க, உனக்கு எதிர்ப்பு உண்டு. நீ பலவீனமான நேரங்கள் உனக்கு வரும், நீ விழுந்து போகக்கூடிய ஒரு நேரம் உனக்கு வரும். நமக்கு எதிரி, நம்ம எதிரிய புரிஞ்சிருக்கணும். அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு எதிரியை நம்ம புரிஞ்சிருக்கணும். அநேக நேரங்கள்ல நம்ம பலவீனமான, நம்மளுடைய பலவீனத்தை புரிந்து இருக்க வேண்டும். இந்த உலகத்துல பயணிக்கிறப்ப நான் ஒரு விசுவாசியா, ஒரு பலவீனனாவும், ஒரு போர் வீரனாவும் நான் இருக்கிறேன். ஆனா நான் ஒரு பலவீனனாவும் இருக்கிறேன் அந்த இடத்துல. அப்படி நான் நினைக்கிறப்ப அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதெல்லாம் சொல்லுது. என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்றாருனா, நீ கவனமாயிரு. சில நேரங்கள்ல பலவீனம், நம்மளுடைய பலவீனம் தெரியும், எந்தெந்த இடத்துல விழுந்து போவோங்கிறது நல்லா மனசுல புரிஞ்சு வச்சுங்க. எந்த பார்ட் உனக்கு வீக்கஸ்ட் பார்ட், எதுல தோத்துருவ? 3 இடம் தான் முக்கியமா, 3 இடம் தான். பெண்ணு பொண்ணு மண்ணு தோத்துருவோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சில நேரத்தில் பிசாஸ் எப்படி அடிப்பான், நீ எது பெலோன்னு நினைக்கிறியோ அதுல அடிப்பான், நீ எது பெலோன்னு நினைச்சிட்டு இருக்க அதுல உன்னை அடிப்பான். எலியா, எலியாவை குறிச்சு சொல்லும் பொழுது மிகவும் துணி உள்ளவன், யாருக்கும் பயப்படமாட்டா. ஏசபேலோட புருஷன் பேர் என்னது? ஆகாப்பு. ஆகாப்பு நேருக்கு நேரம் சொல்லிட்டு போயிட்டான், ஏய் மழை பெய்யாதுன்னுட்டான். ஆகாப்பு தேடுறான், கூப்பிடுறான், எலியா வாடா எல்லாரையும் வாங்க, உங்களுக்கு மழை பெய்யணும், யார் இஸ்ரவேல் ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்றேன் வான்னு சொல்றான். 430 பாகால் தீர்க்க தரிசிகள் மற்றும் தீர்க்க தரிசிகள் கிட்டத்தட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சு ஒரே இடத்துல எல்லாத்தையும் வெட்டுனவன் அப்படின்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஆனா அடுத்த நாள் ஏசபேல் சொல்றா, நாளைக்கு எலியாவுடைய தலை அவன் கழுத்துல இருக்காது அப்படிங்கிறான். இவன் பயந்து ஓடிட்டான், பயந்து ஓடிட்டான். பலம் உள்ளவனுடைய நிலைப்பாட்டம் பிசாஸ் அநேக நேரங்களில் நம்முடைய பலத்திலும் அடிப்பான், புரிந்து கொள்ளும் எப்படினாலும் பிரச்சனை வரும். மோசே எங்கும் சாந்த குணம் உள்ளவன், எங்கும் சாந்த குணம் உள்ளவன். ஆண்டவர் சொல்றாரு சாந்தம் உள்ளவன் சொல்லி சொல்றாரு. ஆனா கோபப்பட்டு பாறை அடிச்சிட்டான், தோத்துட்டான் அந்த இடத்துல. விசுவாசிகளினுடைய தகப்பன் ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டான், பலமுள்ள இடத்திலே அடிக்கப்பட்டான். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்திருக்க வேண்டும், அந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எனக்கு போராட்டம் உண்டு, இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கணும், நான் போராட்டத்துல ஜெயிக்கணும், சுயத்தினால ஜெயிக்க முடியாது, என்னுடைய சுய பலத்தினால ஒரு காலத்திலையும் ஜெயிக்க முடியாது, அது தோத்துதான் போவோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருப்போம், இல்ல நீ தோத்து போயிருவேன். ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்துல இருந்து உனக்கு ஒத்தாசை வரணும். உன் காலை தலாட போட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கணும். உன்னியோவா 4:4 வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிறவனையிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய ஷீல்டு இல்லாம நீ சண்டை போடும், அவருடைய ஷீல்டு இல்லாம அவருடைய பாதுகாப்பு இல்லாம அவரை நம்பாம நம்மளால இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயிக்க முடியாது. அவர் சொல்றாரு, ஹி ப்ரொடெக்ட்ஸ் யூ. அடுத்தது சொல்றாரு, அவர் சொல்றாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அவர் உன்னை இயற்கையின் சீற்றத்தில் இருந்து கூட பாதுகாக்கிறவர். உன்னுடைய மனது, உன்னுடைய சரீரம், அநேக நேரங்கள் நம்ம வியாதியில கஷ்டப்பட்டுருவோம். நிறைய பேருக்கு அநேக வியாதி இருக்கு, வியாதி நம்மளால தாங்க முடியாது, பயப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யறேங்கிறார் ஆண்டவர். அநேக நேரங்கள் நம்ம வியாதிக்காக நம்ம ஜெபிக்கிறது கிடையாது, வியாதிக்காக நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. நம்ம திருச்சபையில் நானும் முடியும் அதிக நேரங்கள் அப்படி போதிச்சதும் கிடையாது. ஆனா வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது அநேக நேரங்கள்ல வியாதிகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகமாக்கிட்டே தான் வந்திருக்கிறார். சரியா? எசேக்கியா ராஜா வியாதியா இருந்தப்ப அத்திப்பழ அடைய போட்டவன சுகம் கொடுத்தார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்தப்ப குஷ்டரோகிய பார்த்து சுகமாக்குறார் ஆண்டவர், குருடன் கண்களை சுகமாக்குறார், அநேக வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார், அப்போஸ்தலர்கள் சுகமாக்கினாங்க. அப்போஸ்தலர்கள் போறப்ப கூட சொல்றாங்க, முடிவுல சொல்றாங்க, ஒருத்தன் சுகவீனமா இருந்தா சபையினுடைய மூப்பரை அழைச்சி அவன் அவன் என்னைய பூசி அவனுக்கு ஜோமன்ன கடவுன்னு சொல்லி சொல்றாரு. ஜெபம் வீணா போகாது, கடவுளுடைய வியாதிகளையும் சுகமாக்குகிற கர்த்தர் நீ கேட்கணும், நான் இல்ல, நீ ஜோமன். உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, உன்னுடைய வியாதிக்காக உன்னுடைய பிரச்சனைக்காக நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன் பிரச்சனைகளை தீர்க்கிறார். மன ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மன ரீதியாக ஏற்படுகின்ற போராட்டங்கள், அதுல நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உன்னை காக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, பிலிப்பியர்ல சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 4 அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னோட கூட பிலிப்பியர் 4 வாங்க, 4:7 பார்க்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதாவது திருப்பி ஒரே விஷயத்தான் அழுத்தப்படுத்திக்கிட்டே வர்றாரு. கடவுள் இருக்கிறார், கடவுளை சார்ந்துக்கோ, கடவுள் காப்பாற்றுறார், கடவுளும் பிரச்சனையை தீர்க்கிறார், கடவுளும் வியாதியை எடுத்து போறார், கடவுளுடைய வறுமையை எடுத்து போறார், கடவுளுடைய எதிர்ப்பின் சூழல்களை எடுத்து போறார். இதுதான் அந்த இடத்துல அந்த வசனம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வருது. எதிர்ப்பு தெரிஞ்சு வரும், தெரியாம வரும், பகல்ல வரும், இரவுல வரணும், எப்படி வந்தாலும் சரி அவர் உன்னை காக்கிறவராகவே இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கப்ப எதிர்ப்பு வரும், முடிச்சிட்டு இருக்கப்பையும் வரும், நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல வரும். எப்ப வரும்லாம் சொல்லவே முடியாது, எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். அவர் சொல்றாரு சங்கீதம் 94 சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சக்திகளின் நிலையிலே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும், அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். என்ன செக்யூரிட்டி பாருங்க, உன்னை தொடைய விட மாட்டேன் அப்படிங்கிற, உன்னை யாரும் நான் தொற்ற முடியாது, சாதாரணமா நான் தொற்ற முடியாது, உன்னை யாரும் தொற்ற முடியாது, நினைச்சு பார்த்துக்கே மாட்டோம், நினைச்சு பார்த்துருப்பேன் இவன் நம்மளுக்கு தீங்கு செய்வான் நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம், அவன் தீங்கு செஞ்சிருவான், அப்ப கூட தான் இருப்பான், அவன் தீங்கு செஞ்சிருவான். ஆண்டவர் சொல்றாரு அவருடைய சத்தைகளின் கீழே இருக்கிறதுனால அவருடைய மூடி கவர் பண்ணிடுவார், உன்னை பிரச்சனை பார்த்து காப்பாத்துக்கலாம். நீ அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது உனக்கு மிகவும் பெரிய ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது அவர் அந்த உதவி எப்படி இருக்கு, 7 வசனத்துல பார்க்கும் பொழுது 121:7 அவர் சொல்றாரு, அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர்முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன்னை சுத்தி எதிரி இருக்கும் பொழுது, உன்னை சுத்தி எதிரி இருக்கும் பொழுது உனக்கு நம்மளுக்கு எதிரி எப்படி எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, எதிரி எல்லாம் நம்ம சாதாரணமான இடம் போட்டுறாரு, எதிரி எல்லா பக்கத்திலையும் இருக்கும், எதிரி யாரு என்ன பண்ணுவானே தெரியாது, யாரு என்ன பண்ணுவாங்க தெரியாது, எதிரி அப்படி இருக்கும், சுத்திலும் சுத்திலும் எதிரி இருப்பான். இன்னொரு பக்கத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்கள்ல கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது நம்மளே நம்மளுக்கு தெரியாது, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளுடைய மாம்சம் தீமை சார்ந்தது, நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஜோம் பண்ணும். அதுதான் சொல்றாரு எல்லாத்துக்கும் நீ சார்ந்து இருக்கணுங்கிறது இந்த சங்கீதம், இந்த புது வருஷத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்க காரியம் எல்லா விஷயத்திலையும் நீ சார்ந்துக்க அப்படிங்கிறாரு. மாம்சம்ங்கிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எஞ்சியுள்ள பாவம் இருக்கு, இது எஞ்சியுள்ள பாவம், இது என்ன செய்யும் நம்மளுக்கே தெரியாது, எரிமலை மாதிரி இது, எப்ப வெடிக்குங்கிறது தெரியாது, எப்ப குமரி வெளியே வருவோங்கிறது தெரியாது. நம்மளுடைய பாவம் நல்லவனா இருந்துகிட்டே இருப்போம், நல்லவனா இருந்துகிட்டே இருப்போம், பாவம் பொசுக்குள்ள அடிச்சு விடுவோம், நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். அதனாலதான் சொல்றாரு எரேமியால இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார், அது எரிமலை பட்டுன்னு வெடிக்கும், எந்த நேரத்துல வெடிக்குங்கிறது தெரியாது, நம்ம தோத்து போயிருவோம். அதனாலதான் அவர் சொல்றாரு எப்பொழுது வெடிக்குங்கிறது தெரியாது, இப்படி இருக்கும் பொழுது. அப்ப இப்படி கேட்கலாம், இப்படி இருக்கும்போது எப்படி நான் வாழ்ந்து ஜெயிக்கிறது, நீ இருக்கிறப்ப வாழ்ந்து எப்படி ஜெயிக்கிறது, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, உன்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் உன்னை நடத்துவார். நான் எப்படி நான் பாவம் செய்வது, இன்னொன்னு தெரிஞ்சுங்க, பாவம் செய்வது ரொம்ப சுலபம், நல்லா கொஞ்சம் பாவம் செய்வது ரொம்ப சுலபம், அதற்கு நீ எந்த விதமான முயற்சியும் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, அவசியமே இல்லாம பாவம் செய்வோம். ஏன்னா நான் பாவத்துல பிறந்தவன், பாவம் எனக்கு பிடிக்கும், அது நம்மளுக்கு பழக்கமானது, யாரும் சொல்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது, எப்பனாலும் செஞ்சிருவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுளுனே காக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில காக்கும். அக்காதான் அவர் சொல்றாரு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சொல்றாரு, உன்னை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், எல்லா தீங்கும், உன் ஆத்துமாவையும் காப்பார், உன் ஆத்துமால இருக்கிற பாவம் அது எப்ப வெடிக்கும், என்ன செய்யும், யோசிச்சு பாருங்களேன். பாவத்தை செய்யறப்ப அதாவது ரொம்ப ஆசைப்படுவோம் தெரியுமா, ரொம்ப ஆசைப்படுவோம், பாவமே செய்யக்கூடாதுங்க, நல்லபடியா இருக்கணுங்க அப்படின்னு நினைச்சு அப்படியே இருப்போம், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த பாவ பாட்டை பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளோத்தையுமே மறந்து போயிடுவோம். நம்ம கிறிஸ்தவனானே எனக்கு நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிருவோம், செஞ்சு விட்டு கதறுவோம், அழுவோம், புலம்புவோம், இதுதான் மனித வாழ்க்கை. என்ன சொல்றது, கத்தருவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்போம். அதனாலதான் அவர் சொல்றாரு யூதால அயுதாவினுடைய புஸ்தகத்துல சொல்றாரு, கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தலுக்கு முன்னால உள்ள புஸ்தகத்துல சொல்றாரு 24 வசனம் சொல்றாரு, வலுவாதபடி உன்னை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தலவும் வல்லமை உள்ளவர். யார் வல்லமை உள்ளவர், உன்னுடைய பாவ போராட்டங்களில் காக்கக்கூடியவர் யார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் யார், அவர் ஒருவரே ஞானமுள்ளவராகிய கர்த்தர். எபேசியர் 6:10 சொல்றப்ப சொல்றாரு, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எப்படி பலப்படுறது? எப்படி பலப்படுறது? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தினுடைய வல்லமையிலும். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறானோ, எப்போ ஒரு மனுஷன் கடவுளோட நெருக்கமான உறவுல கொண்டிருக்கிறானோ, எப்ப நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள்லாம் நீ அதிகம் அதிகமா புரியணும்னா, நீ சுவிசேஷத்தை மறுபடியுமா வாசிச்சு பாக்குறப்ப உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் தீர்ப்பார், உன்னுடைய போக்கையும் வரத்தையும் காப்பார். அதாவது சொல்றாரு, அவர் சொல்றாரு, உன்னுடைய போக்கையும் வரவையும் இன்று முதல் எல்லா சோதனை, வியாதி, வருத்தம், மனவேதனை, ஆத்மா, குடும்பம், எல்லா பிரச்சனையிலிருந்து நான் தான் உனக்கு விடுதலை. இங்க மாத்திரம் கிடையாது, உனக்கு நித்தியத்தில் நான் தான் உனக்கு தொடங்குறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீ பார்த்திருக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீ நினைச்சிருக்க முடியுமா? உனக்கு இவ்வளவு இதுக்கு மேல உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஒரே ஒரு ஆசீர்வாதம் இந்த சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ எல்லாத்திலையும் கடவுளை சார்ந்து கொள். இந்த புது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறப்ப உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அப்படி நேரம் மோதி அப்படி நிற்கும், ஸ்ட்ரேட் டு ஸ்ட்ரேட் நிற்கும். உசுருக்கும் அதான் தாவீது சொல்லுவான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரடி தூரம் தான் இருந்துச்சு அப்படிங்களா, மரணத்துக்கும் எனக்கும் ஒரடி தூரம். அந்த இடத்துலயும் கர்த்தர் காப்பாத்தினார். சவுல் அவனை சொல்றான், சவுல் தாவீது சொல்றான், என்னைய நீ கௌதாரி போல வேட்டையாடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா கர்த்தர் அவனை காத்தார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். எல்லாம் அதான் சொல்லுவான், தாவீது சொல்லுவான், ஒரு இடத்துல சொல்லுவான், அவர் தன் அவன் எங்க எண்கதியில சொல்லுவான், அவனை சுத்தி இருக்கிறவங்க 400 பேர் அவனுக்கு எதிராக மாறிடுவாங்க, மாறணும்னு சொல்லுவான். தனியா சொல்லுவான், நான் கர்த்தருக்குள் அவன் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். எல்லாம் சுத்தியில் இருக்கிற கூட இருந்தவனே என்ன செஞ்சான், எதிரி ஆகிட்டான், கல்ல எடுத்துட்டாங்க. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், ஸ்திரப்படுத்தி கொண்டான். யாருமே இல்ல, ஆனா யார நம்பலாம், கடவுளை நம்பலாம். வாழ்க்கையில ஒரு விஷயம், வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும், பாவமா, வியாதியா, வருத்தமா, பண கஷ்டமா, வேதனையா, சோகமா, எதிரிகளா, கவலைப்படாத, கடவுளும் கூட இருக்கிற, கடவுளும் கூட இருக்கல. அந்த சிந்தனை உனக்குள்ள வரும். அந்த புது வருஷத்துல உனக்குள்ள என்ன சிந்தனை வரணுமா, உன் கூட கடவுள் இருக்கல. பைக்ல பயணம் பண்றியா, கடவுள் உன் கூட இருக்கிறார். பஸ்ல பயணம் பண்றியா, கடவுள் உன் கூட இருக்கிறார். பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, கடவுள் உன் கூட இருக்கிறார். படிக்கிற இடத்துல கடவுள் உன் கூட இருக்கு. சரியா, உனக்கு பயம் இருக்குதா? ஆண்டவரேனே காப்பாத்துங்க. சிங்க கபியில காப்பாத்தினவர், யோனாவின் வயிற்றில் இருந்து காப்பாத்தினவர், எல்லா இடத்துல அக்கினி சூளையில இருந்து காப்பாற்றின தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் இதுதான் உனக்கு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், எடுத்துக்க பைபிள் எடுத்துக்க. இதான் உனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த புது வருஷத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். உட்காந்தே வாசிக்கலாம், உட்காந்தே வாசிக்கலாம். 121 சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும். உன்னை காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.